ගරු පියල් නිශාන්තරි සිල්ල මන්ත්‍රතුමා බතුමාට විනාඩි දහයයි.
මුළුසුන් ඔහොබ වන සභහපත්තුමන විශේෂයෙන්ම අද දින මේ සාකච්ඡාට මේ විවාදයට සම්බන්ධ වෙන්න ලැබීම පිළිබඳව මම මුලින්ම සතුට වෙනවා වගේම ඔබතුමාට ස්තුතිවන්ත වෙනවා. අද අපේ අල්ලස් දූෂණ කොමිසමේ නව අධ්‍යක්ෂක ජෙනරාල් සරත් ජයමාන්න මැතිතුමාගේ වැටුප් සහ අනිකුත් සියලු දීමනා වැඩි කිරීම සම්බන්ධව කෙරෙන සාකච්ඡාවේදී අපි එතුමාට එවැනි අවශ්‍ය කරන සම්පත් ලබා දීම පිළිබඳව ඒකාබද්ධ විපක්ෂය හැටියට අපි විරුද්ධ වෙන්නේ නැහැ. ඒට හේතුව තමයි මෙවැනි ආයතනයක නිලධාරීවරයෙක් කචේරුකාවක් තියාගෙන පාටපක්ෂ ભેදකින් තොරව වැඩ කරන්න නම් එතුමාට අවශ්‍ය කරන ඒ ශක්තිය පැහැදිලිවම රජයක් විසින් ලබා දිය යුතුයි. ඒ නිසා අපි එතුමාට ඒ ලැබෙන දේවල් පිළිබඳව අපි විරුද්ධ වෙන්නේ නැහැ, අපි සතුටු වෙනවා. ඒ වගේම මම එතුමාට කියන්න කැමති මීට පෙර හිටපු අපේ අධ්‍යක්ෂක ජෙනරාල් තුමියට ගෙදර යන්න උනේ රාජිත සේනාරත්න අමාත්‍යතුමාට පැමිණිලි කරලා එතුමා සම්බන්ධ ඇතිවෙච්ච සිද්ධිත් එක්ක. ඒ සිද්ධි විතරක් නෙවෙයි, විශේෂයෙන්ම එතුමියගේ තිබිච්ච පක්ෂපාතී භාවයත් එක්ක තමයි එවැනි තත්ත්වයක් සිදු වුණේ. එනිසා අපේ නව අධ්‍යක්ෂ ජෙනරාල් තුමාට එවැනි සිද්ධියක් සිදු නොවේවා කියලා මම මුලින්ම ප්‍රාර්ථනා කරනවා. ඒ වගේම තමයි අපි පැහැදිලිවම දන්නවා ගරු සභාපතිතුමනි, ජනවාරි 8 මේ ආපාලන ආණ්ඩුව ආවේ අල්ලස දූෂණය නැති කරනෝ කියලා. මේ රටේ ජනතාවට නැවුම් බලාපොරොත්තු දීලා ආපු රජයක් අද වෙනකොට අත්වෙලා තියෙන ඉරණම පිළිබඳව සලකා බැලීමේදී ඉතාමත්ම කනගාටුදායක තත්ත්වයක් තියෙන්නේ. මේ රජය ඇවිල්ලා ජනවාරි 8 මේ රජය ආවට පස්සේ මාසයක් යන්න ඉස්සෙල්ලා පටන් ගත්තා මේ අහිංසක ජනතාවගේ මුදල් වලට විදින්න. ඒ මුදල් වලට විදින්න ගත්තන් පස්සේ ඒ මුදල පොඩි නෑ අග්‍රාමාත්‍ය කාර්යාලය හරහා ඒ සම්බන්ධ වෙමින් ක්‍රියාත්මක වෙච්ච මුදල, ඒ මුදල බිලියන 26යි මිලියන 26,000යි. අන්න එවැනි තත්ත්වයක් මාසයක් ඇතුළත ඇති වෙලා බොහොම ඛේදනීය තත්ත්වයක් මේ රට තුළ ඇති වුණා. කම්බ හොරෙක් වෙනකොට ඊට පිටිපස්සේ ඉන්න අනිකුත් හොර රෑන කුමන ආකාරයෙන් හොරකම් කරයිද සභාපතිතුමනි? අද වෙලා තියෙන එවැනි තත්ත්වයක් හොරකම දූෂණය වංචාව පිටු දකින්න ආපු ආණ්ඩුව අද හොරුත් එක්ක නිදැල්ලේ නිදියන මට්ටමක් උදා වෙලා තියෙනවා. එනිසා හොරුත් එක්ක නිදියන නායකයෝ බිහි වෙලා තියෙනවා මේ රට තුළ. ඒ නිසා තමයි අද මේ රටේ ජනතාවට කා කියාගන්න බැරි තත්ත්වයක් උදා වෙලා තියෙන්නේ. අපි පැහැදිලිවම කියනවා ඒකාබද්ධ විපක්ෂ මන්ත්‍රීවරු හැටියට අපේ ආණ්ඩුවේ යම්කිසි හොරකමක් කරලා තියෙනවනම් මහින්ද රාජපක්ෂ නෙවෙයි ඕනෑම කෙනෙකුට දඬුවම් දුන්නට කිසිදු ගැටලුවක් නෑ, ප්‍රශ්නයක් නෑ. හොරා 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 රාජපක්ෂවරු හොරා කිකිය ගිහිල්ලා අවසානයේ අද මොකද වෙලා තියෙන්නේ? අද හොරු නිදල්ල ඉන්නවා. අද මේ ආණ්ඩුවේ හොරු ටික නිදල්ල ඉන්නවා. ඒ නිසා අපි පැහැදිලිවම කියනවා මේ ආණ්ඩුවේ හොරු ටික පිළිබඳව මේ රටේ සමස්ත ජනතාව දන්නවා. සභාපතිතුමනි, මේ ආණ්ඩුව ඇවිල්ලා ඒකාබද්ධ විපක්ෂයේ හැටියට අපි අල්ලා සහ දූෂණ කොමිසමට අපේ අධ්‍යක්ෂක ජෙනරාල් තුමනි අපි ඉදිරිපත් කරා පැමිණිලි 10ක් top 10 අපේ වැඩසටහන යටතේ. අපි රනිල් වික්‍රමසිංහ අගමැතිතුමාට, මුදල් ඇමති රවි කරුණානායකට, මලික් සමර වික්‍රමට, තලතා අතුකෝරල, කබීර් හසීම්, පී හැරිසන් මහත්තයට, ඒ වගේම අපේ දිස්ත්‍රික්කේ නියෝජනය කරන රාජිත සේනාරත්න, මෙන්න මේ සියලු දෙනාට අපි ඉදිරිපත් කරා විරුද්ධව පැමිණිලි. අවසානයේ මොකද සිද්ධ වෙලා තියෙන්නේ? මේ පැමිණිලි පිළිබඳව හරි පරීක්ෂණයක් තවමත් වැඩ කටයුත්තක් ආරම්භ කරලා නැහැ. එක ඒක පාර්ශ්විකව යන වැඩපිළිවෙලක් විතරයි තියෙන්නේ. ඒ නිසා විරුද්ධ පක්ෂය අය දඩයම් කරන වැඩපිළිවෙල විතරයි මේ අහපාලන ආණ්ඩුවේ තුල ක්‍රියාත්මක වෙන්නේ. අපි දන්නවනේ ඉතින්. දැන් මේ කම්බ හොරු රෑන දිහා අරගෙන බැලුවන් පස්සේ අපි උදාහරණයක් හැටියට ගත්තොත් රාජිත සේනාරත්න මැතිතුමා පිළිබඳව. දැන් එතුමාට අපේ මහින්ද අමරවීර ඇමතිතුමා එතුමාට නැව් සම්බන්ධව චෝදනා කරලා පැමිණිලි කළා අල්ලස් කොමිසමට. මොකද උනේකට? ඒ පැමිණිල්ල එහෙමමයි අවසානයේ නිකම් ෆයිල් ගොඩ ගැහෙන මට්ටමක් විතරයි ඇති වෙන්නේ. කොයි කාලේ දැම්මත් පැමිණිල්ල ක්‍රියාත්මක කරන්න එපා ගරු මන්ත්‍රීතුමා. ඒක නිසා අපිට කාලේ ප්‍රශ්නයක් නැහැ. හොරු අල්ලන්න ආව නම් අල්ලන්න ඕනේ. හොරු අල්ලන්න ආව නම් අල්ලන්න ඕනේ. රයිට්. ඊළඟට අපි දන්නෝ එතුමා මේ අහිංසක ගරු සභාපතිතුමනි අපේ පිළිකා රෝගීන් ටික බලන්න. මේ පිළිකා විශේෂඥ වෛද්‍යවරුන්ගේ සංගමේ සභාපතිතුමිය ප්‍රමුඛ විශේෂඥ වෛද්‍යවරු 25 දෙනෙක් එකතු වෙලා බෙහෙතක් හයිකට් කියන බෙහෙත මේ රටට ගෙන්නන්න එපා කියලා කිව්වා. ඒකට විරෝධතාවය දැක්වුවා. අවසානයේ එතුමාගේ බොහොම සුවච කීකරු එතුමාගේ ගෝල බාලයෙක් අධ්‍යක්ෂකවරයෙක් ගේ කම්පැනියක සම්බන්ධතාවයෙන් ඒ බෙහෙත ගෙනවා. මේ රෝගීන්ට සුදුසු නැති ප්‍රමිතියෙන් තොර බෙහෙත
විනාඩි දෙකක් තියෙනවා බුදුපා.
ඉතින් ඒවට විරුද්ධව අපි පැමිණිලි කරා. රංජි සොයිසා අපේ මන්ත්‍රීතුමා මේ පිළිබඳව පැමිණිලි කරා.
කෝ
අවසානයේ රාජිත ඉන්නවා අල්ලස් ජෙනරාල් තුමියා ගෙදර. මෙන්න தත්තේ. ඉතින් ඒ නිසා අපි විශේෂයෙන්ම කියනවා මෙන්න මෙවැනි தත්වයක තමයි මේ කටයුතු මේ රජයේ සුලින් සිදුවෙන්නේ. ඒ නිසා අපි පැහැදිලිවම කියනවා මේ ආණ්ඩුව කවදාකවත් දූෂණයට වංචාවට වැටබඳින්නේ නැහැ. මොකද දූෂණ වංචා කරන අය තමයි මේ ආණ්ඩුව තුල ඉන්නේ. දැන් අපි දන්නෝ බොහොම ගරු රංගපෑමක් කරන අපේ වන් ෂොට් සහෝදරයා එතුමා මේ එක එක්කෙනාට චෝදනා කරන. ඇයි දෙයියනේ එතුමා පිළිබඳව තියෙන චෝදනා පොඩි නෑ. දැන් එතුමාට තියෙන එක චෝදනාවක් තමයි මහනුවර තෙල්දෙනිය ඉන්ද්‍රා හෝටලේ දවස් 10ක කෑම බිල ගෙවන්න නැතුව කොමර්ෂල් බැංකුවේ චෙක් එකක් දීලා ඇතිවෙච්ච ප්‍රශ්නේ. ඒක සිද්ධිය. ඊළඟට විශේෂයෙන්ම එතුමා ගත්තන් පස්සේ ලිංගික අල්ලස් සම්බන්ධව මේ පාර්ලිමේන්තුවේ චෝදනා වැඩි වශයෙන්ම තියෙන පුජ්‍යලයා කවුද? ඔය වන් ෂොට් කියන ගරු මන්ත්‍රීතුමා. ඉතින් ඒක නිසා මේ පාර්ලිමේන්තුවේ ගරු රඟපෑමක් කරලා වැඩක් නැහැ. සැබෑ ලෙසම ඇඟිල්ල දික් කරනවා නම් දික් කරන්න ඕන තමන්ගේ යහපාලන කණ්ඩායමේ ඉන්න කම්බ හොරු රෑනට. එනිසා අපි කියනවා මේ ආණ්ඩුවට මේ හොරු ටික කාගේ උනත් කමන්නේ කොයි පක්ෂ උනත් කමන්නේ මොන පාට උනත් කමන්නේ ජනතාවගේ මුදල් මංකොල්ල කාලා තියෙනවනම් ඒ අයට දඬුවම් දිය යුතුයි ඒ අයට විරුද්ධව කටයුතු කර යුතුයි කියන ඒ චෝදනාව අපි කරනවා ඒ නිසා අපි පැහැදිලිවම කියනවා ගරු සභාපතිතුමනි අපි සභාපතිතුමනි මේ තත්ත්වය තුල අහිංසක ජනතාව එන්න එන්න කබලෙන් ලිපට වැටෙනවා එහෙන් මංකොල්ල කනවා කළුතර දිස්ත්‍රික්කයේ අගලවත්ත ආසනේ වලල්ලා විට ප්‍රාදේශීය ලේකම් කාර්යාලයේ වීරකන්ද නායකයා ඒ පවුල් 26ක් ඉන්නෝ ජනතාව 106යි අද වෙනකම් මේ රජයට වියලි සලාක මල්ලක් දෙන්න බැරුණා මම මේක වගකීමෙන් කියන්නේ වගකීමෙන් කියන්නේ
අවසාන කරලා
මුදල් මංකොල්ල කන මේ ආණ්ඩුව ජනතාවගේ අහිංසක ජනතාව විපතටපත් වෙච්ච වෙලාවට ඒ විපතට මූණ දීලා ඒ විපතෙන් ජනතාව බේරගන්න කිසිදු වැඩපිළිවෙලක් නැති ආණ්ඩුවක් හැටියටයි අපි මේ යහපාලන ආණ්ඩුව දකින්නේ
ඒ
නිසා මේ තත්ත්වය වෙනස් කරන්න මම හිතන්නේ අපේ රටේ ජනතාව දැන් පෙළ ගැසෙමින් පවතිනවා ඒ පෙළ ගැසෙමින් පවතින අවස්ථාවේදී අපි කියනවා මේ කම්බ හොරු ටිකට දෙන්න තියෙන පාඩම අපි පැහැදිලිවම ජනතාවත් එක්ක එකතු වෙලා ඒ පාඩම ලබා දෙන්න අපි කිසිදු බයක් නැහැ කියන පණිවිඩය ලබා දෙමින් මම නිහඬවෙනවා බොහොම ස්තුතියි
බොහොම ස්තුතියි honorable douglas sivananda you have 15 minutes
නන්දි කුලකලෙන් ගෞරව කුලකලක තලමද අංගහින්ද ගෞරව උරුපිනර අවර්களே இன்றைய லஞ்சம் மற்றும் ஊழல் பற்றிய விசாரணை ஆணக்குழுவின் பணிப்பாளர் நாயகத்தின் சம்பளம் மற்றும் படிகளில் திருத்தம் மேற்கொள்ளல் தொடர்பாக என்னுடைய சில கருத்துக்களை நான் இங்கு பதிய விரும்புகின்றேன் உலகளாவிய ரீதியில் ஆண்டுதோறும் சுமார் 1000 பில்லியன் டாலர்கள் லஞ்சமாக கொடுக்கப்படுவதாக உலக வங்கி அறிவித்துள்ள நிலையில் இலஞ்சமானது ஒரு நாட்டினது மொத்த உற்பத்தியில் 17% அபகரித்து விடுவதாக ஆசிய அபிவிருத்தி வங்கி தெரிவித்துள்ள நிலையில் ஏழை மக்களும் பெண்களும் சிறுபான்மை இன மக்களும் சம உரிமைகளும் வேலை வாய்ப்புகளும் பெறப்படுவதை இலஞ்சமும் ஊழலும் தடுத்து வருவதாக ஐக்கிய நாடுகள் அமைப்பு கூறுகின்ற நிலையில் நாம் இன்றைய தினம் அது குறித்து வாத விவாதங்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம் சர்வதேச அரசு சார்பற்ற நிறுவனம் ஒன்று அண்மையில் உலகின் 107 நாடுகளில் சுமார் 114,000 பேரிடம் நடத்தியுள்ள ஆய்வொன்றின் பிரகாரம் உலகில் 4 பேரில் 1 பேர் லஞ்சம் கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் செல்வந்த நாடுகளில் 1 பேர் லஞ்சம் கொடுக்க வேண்டி ஏற்படுகின்ற சூழ்நிலைகளை போன்று வறிய நாடுகளில் 1 பேர் அதை விட 2 மடங்கு அதிகமான சூழ்நிலைகளில் லஞ்சம் கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படுவதாகவும் அந்த ஆய்வு தெரிவிக்கின்றது அந்த வகையில் 2008ஆம் ஆண்டில் உலக பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டதன் பின்னர் உலக அளவில் இலஞ்சம் மற்றும் ஊழல் அதிகரித்துள்ளதாகவே தெரிய வருகின்றது ஆனால் இதற்கு எதிராக உரிய அதிகாரிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற நடவடிக்கைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக ஒரு தோற்றப்பாடு மக்கள் மத்தியில் காட்டப்படுகின்ற போதிலும் உண்மையிலே அவ்வாறான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றனவா என்ற சந்தேகங்கள் எமது மக்கள் மத்தியில் இல்லாமலும் இல்லை மேற்படி ஆய்வினை பொறுத்து வரையில் அதிக அளவில் லஞ்ச ஊழலில் ஈடுபடுகின்றவர்கள் பட்டியலில் முதலாம் இடத்தில் அரசியல் துறை சார்ந்தவர்களும் 2ஆம் இடத்தில் போலீசாரும் 3வதாக நீதித்துறை சார்ந்தவர்களும் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது எமது நாட்டை பொறுத்தவரையில் கல்வித்துறையே இலஞ்சம் அதிகரித்துள்ள துறையாக இருப்பதாக ஊழல் மற்றும் இலஞ்ச ஆணைக்குழு வெளியிட்டுள்ள ஒரு தகவல் குறிப்பிடுகின்றது எனவே இலஞ்சம் மற்றும் ஊழல் தொடர்பிலான பாடத்திட்டம் ஒன்றை பாடசாலை பாடநூல்களில் உள்ளடக்குவதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது முறைப்பாடுகள் செய்யப்பட்டால் மாத்திரமே இளஞ்சம் மற்றும் ஊழல் பற்றிய விசாரணை ஆணைக்குழுவால் விசாரணைகளை மேற்கொள்ள முடியும் என்கின்ற வகையிலே தற்போதைய சட்ட ஏற்பாடுகள் நமது நாட்டிலே நடைமுறையில் இருக்கின்றன. இது இளஞ்சம் மற்றும் ஊழலை இந்த நாட்டிலிருந்து முற்றாக ஒழிப்பதற்கு போதுமான சட்ட ஏற்பாடாக இல்லை என்றே தெரிய வருகின்றது. ஏனெனில் நமது நாட்டில் சுமார் 3000-க்கும் அதிகமானோர் திடீர் செல்வந்தராகியுள்ளனர் என்ற தகவலையும் இதே இளஞ்சம் மற்றும் ஊழல் பற்றிய விசாரணை ஆணைக்குழுவே தெரிவிக்கின்றது. இந்த நிலையில் முறைப்பாடுகள் செய்யப்பட்டால் மாத்திரமின்றி சந்தேகத்திற்குரிய விடயங்கள் குறித்து நேரடியாக ஆராய்ந்து அவை தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ளக்கூடிய வகையிலான அதிகாரங்கள் மேற்படி ஆணைக்குழுவுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதையே இது எடுத்துக்காட்டுவதாக அமைகின்றது என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்தில் வலியுறுத்தி கூற விரும்புகின்றேன். எமது நாட்டில் கல்வித்துறை சார்ந்தே அதிக அளவில் லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகள் நிலவுவதாக மேற்படி ஆணைக்குழு தெரிவித்திருக்கும் நிலையில் பெற்றோர்களிடம் இருந்து நன்கொடைகளை கோருகின்ற பாடசாலைகள் குறித்து கல்வி அமைச்சுக்கு தெரியாதென கூறுவதற்கு இடமில்லை. பல பாடசாலைகளில் மேற்படி செயல்பாடுகள் இடம்பெற்று வருவதாக தமக்கு அறிய கிடைத்துள்ளது என கல்வி அமைச்சர்கள் அடிக்கடி கூறுகின்ற நிலைமைகளும் இல்லாமல் இல்லை. இத்தகைய நிலையில் கல்வி அமைச்சு மேற்படி பாடசாலைகள் குறித்து மக்களுக்கு அறிவுறுத்தல்கள் மேற்கொள்ளாததும் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளாததும் ஏனென்ற கேள்வி நமது எங்கள் மக்கள் மத்தியில் எழுவது நியாயமாகும். வடக்கிலே பல்வேறு பகுதிகளில் இயற்கை வளங்கள் சட்டவிரோதமான முறையில் சூறையாடப்பட்டு பல மில்லியன் ரூபா நிதியீட்டல்கள் தொடர்கின்றன. குறிப்பாக யாழ்ப்பாணம் மருதங்கேணி குடாரப்பு வடக்கு பிரதேசத்தில் மணல் கொள்ளைகளில் சில அரசியல்வாதிகளின் பின்னணியில் அரசு அதிகாரிகளே ஈடுபட்டு லஞ்சம் ஊழல் மற்றும் மோசடிகளுக்கான வழிகளை திறந்துவிட்டிருக்கின்றார்கள். எனவேதான் இவ்வாறான சந்தேகத்திற்கிடமான செயல்பாடுகள் தொடர்பில் நேரடி ஆய்வுகளை மேற்கொண்டு அவற்றை விசாரிக்கின்ற அதிகாரங்கள் மேற்படி ஆணைக்குழுவுக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை இங்கு முன்வைக்க விரும்புகின்றேன். அந்த வகையில் தற்போது நமது நாட்டில் நடைமுறையில் உள்ள ஊழல் இளஞ்ச ஒழிப்பு சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும். இளஞ்சம் மற்றும் ஊழல் அற்ற சமூகத்தை உருவாக்குவது தொடர்பிலான ஐக்கிய நாடுகள் அமைப்பின் ஒப்பந்தத்தில் 2004 மார்ச் மாதம் இலங்கை கைச்சாத்திட்டுள்ளது. அதாவது இந்த ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்ட 2வது நாடாக எமது நாடு இருக்கின்ற நிலையில் அந்த ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்த அரசு முன்வர வேண்டும். இளஞ்சம் ஊழல் மற்றும் அதனால் ஏற்படுகின்ற பொருளாதார சிதைவுகளாலும் குறிப்பாக வறிய மக்களே மிக அதிகமாக பாதிக்கப்படுகின்றனர். வறிய மக்களை ஒடுக்குவதற்கான ஒரு வழிமுறையாக இளஞ்சம் இருந்து வருகின்றது. தொழில் வாய்ப்புகளை பெறவோ அன்றி தங்களுக்கான வாழ்வாதாரங்களை பெற்றுக்கொள்வதற்கோ தமது பிள்ளைகளுக்கான கல்வி வசதிகளை பெறவோ இளஞ்சம் முதன்மைப்படுத்தப்படுமானால் வறியவர்களால் இலஞ்சம் கொடுக்க முடியாத நிலையில் அம்மக்களே பாரிய அளவில் பாதிக்கப்படுவதுடன் அம்மக்களுக்கான வாய்ப்புகள் திசை மாறி போய்விடுகின்றன. இந்த நிலையில் வைத்து பார்க்கின்ற போது கடந்த கால யுத்தம் காரணமாக அனைத்தையும் இழந்து நிற்கின்ற நமது மக்களின் நிலை எந்தளவுக்கு பரிதாபகரமானது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். வறுமை என்பது நமது மக்கள் மீது யுத்தம் காரணமாகவும் இயற்கை பேரழிவுகள் காரணமாகவும் உட்புகுத்தப்பட்டு யுத்தத்தின் பின்னரான காலப்பகுதியிலே வறுமை நிலையிலிருந்து மீளக்கூடிய வாய்ப்புகள் நமது மக்களில் பலருக்கு இருந்தும் அவை தடுக்கப்பட்டும் புறக்கணிக்கப்பட்டும் அத்துமீறிய செயல்பாடுகள் காரணமாக பறிக்கப்பட்டும் வருகின்றமை காரணமாக வறுமையானது எமது மக்கள் மீது பலவந்தமாக திணிக்கப்பட்டுள்ள நிலைமையும் இல்லாமல் இல்லை. இவ்வாறான நிலையில் வாழ்ந்து வருகின்ற எமது மக்களிடையே இளஞ்சம் மற்றும் ஊழல்கள் தலைவிரித்திருக்கும் நிலையில் எமது மக்கள் தங்களது வாழ்க்கையில் தலைநிமிர முடியாத நிலைமையை தொடர்ந்திருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இளஞ்சம் மற்றும் ஊழல் பற்றிய விசாரணை ஆணைக்குழு தொடர்பில் அவதானங்களை செலுத்துகின்ற பொழுது பிரதானமாக கூறப்படுகின்ற ஒரு விடயம் ஆளணி பற்றாக்குறை என்பது. தொடர்ந்தும் இந்த பிரச்சினை முன்வைக்கப்பட்டு வருகின்றது. எனினும் இதற்கு இதுவரையில் தீர்வுகள் எட்டப்படாமல் இருப்பது ஏன் என்ற கேள்வி எழுகின்றது. குறிப்பாக மேற்படி ஆணைக்குழு கணக்காய்வு மற்றும் வங்கி நடைமுறைகள் தொடர்பிலான பட்டதாரிகள் 100 பேருக்கான வெற்றிடங்கள் நிலவுவதாக தெரிய வருகின்றது. மேலும் கொள்வனவுகள், பணத்தை வெளிநாட்டு வங்கி கணக்கில் வைப்பீடு செய்தல் போன்ற விடயங்கள் விசாரிப்பதற்கான அனுபவம் வாய்ந்த அதிகாரிகளுக்கான தேவை இருப்பதாகவும் தெரிய வருகின்றது. எனவே இத்தகைய வெற்றிடங்களை நிரப்புவதற்கு மேலும் தாமதிக்காது உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என மீண்டும் வலியுறுத்த விரும்புகின்றேன். அதே நேரம் கடந்த 2012 ஆண்டிலிருந்து 2016 ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் 392 வழக்குகள் மேற்படி ஆணைக்குழுவால் நீதவான் நீதிமன்றங்களிலும் மேல் நீதிமன்றங்களிலும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் 106 பேர் குற்றவாளிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர் என்றும் தெரிய வருகின்றது. எனினும் கடந்த காலங்களில் பலராலும் கூறப்பட்ட நிலையில் ஊடகங்களில் வெளிவந்திருந்த தகவல்களை வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த எண்ணிக்கையானது பல மடங்காக அதிகரித்திருக்க வேண்டும் என்ற கருத்தை மக்கள் மத்தியில் நிலவுகின்றது. அதேபோன்றே மேற்படி ஆணைக்குழுவுக்கு கிடைத்ததாக கூறப்பட்ட முறைப்பாடுகளின் எண்ணிக்கைகளும் ஏராளமன்றே ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. இந்த நிலையை அவதானிக்கின்ற போது பொய்யான முறைப்பாடுகளை முன்வைத்திருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் அநேகம் என்பது புலனாகின்றது. தற்போது நமது நாட்டில் நடைமுறையில் உள்ள சட்டத்தின் பிரகாரம் உண்மைக்கு மாறான முறைப்பாட்டினை ஒருவர் செய்கின்றார் எனில் அவருக்கு 10 வருட கால தண்டனை விதிக்கப்பட முடியும். எனவே அத்தகைய தண்டனைகள் வழங்கக்கூடிய நிலைமைகள் ஏற்பட்டுள்ளனவா என்ற கேள்வியும் நமது மக்கள் மத்தியில் எழாமல் இல்லை. ஏனெனில் உண்மைக்கு மாறான குற்றச்சாட்டுகள் பலவும் கடந்த காலங்களில் முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் இதே ஊடகங்கள் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. எனவே அத்தகைய செயல்பாடுகள் குறித்து ஆராய்ந்து நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டு போதிய ஆலணிகள் இணைக்கப்பட்டு நான் இங்கே சுட்டிக்காட்டியதற்கிணங்க மேற்படி ஆணைக்குழுவுக்கு மேலதிக அதிகாரங்களும் வழங்கப்பட்டு இந்த ஆணைக்குழுவின் பணியை மேலும் செயற்திறன் மிக்கதாக முன்னெடுக்கப்படுவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு மீண்டும் வலியுறுத்த விரும்புகின்றேன். அதே நேரம் இன்று வலுக்கட்டாயமாக காணாமல் போகப்படுதலிலிருந்து எல்லா ஆட்களையும் பாதுகாத்தல் பற்றிய சர்வதேச சமவாய சட்டம் மூலம் 2 மதிப்பீடு இன்று விவாதத்துக்கு எடுக்கப்பட்டிருந்த நிலையில் புத்த மதகுருமாரின் வேண்டுகோளுக்கு இணங்க அது ஒத்திவைக்கப்பட்டிருந்தாலும் அது தொடர்பான ஒரு சில கருத்துக்கள் இங்கு சொல்லப்பட்டபடியினால் எனது கருத்துக்களையும் நான் இங்கு பதிய விரும்புகின்றேன். கடந்த காலங்களிலே ஆட்கள் காணாமல் போதல் தொடர்பில் ஏற்கனவே இந்த சபையில் கருத்துக்களை தெரிவித்துள்ள 2 தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் காணாமல் போனோர் தொடர்பில் எமது கட்சி மீதும் குற்றம் சாட்டியிருந்தனர். இது உண்மைக்கு புறம்பான குற்றச்சாட்டு என்பதை நான் தொடர்ந்தும் வலியுறுத்தி வருகின்றேன். இவ்வாறான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்ற சில அரசியல்வாதிகளால் தூண்டப்பட்ட நிலையில் ஓரிருவர் காணாமல் போனோர் தொடர்பில் எம்மீது உண்மைக்கு புறம்பான தகவல்களை முன்வைத்திருந்தமை தொடர்பில் நாம் ஏற்கனவே நடவடிக்கைகள் எடுக்குமாறு உரிய அரச தரப்பினருக்கு அறிவித்துள்ளோம். எமது கட்சி மீது சேறு பூசுகின்ற நடவடிக்கைகளாகவே இவ்வாறான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றனவை அன்றி இவற்றில் எவ்விதமான உண்மையும் இல்லை. எனவே எம்மீது இத்தொடர்பில் முன்வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் உடனடி விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு உண்மைகள் வெளிக்கொண்டரப்பட வேண்டும் என்பதை நான் இங்கு தெரிவித்து கொள்ள விரும்புகின்றேன். எம்மீது இத்தகைய குற்றச்சாட்டினை கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் போது முன்வைத்திருந்த தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் புலிகளின் பலவந்தமான ஆட்சேர்ப்புகள் குறித்து விசாரணை செய்யப்பட வேண்டும் என தெரிவித்திருந்தார். அத்தகைய விசாரணைகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும். ஆனால் தற்போது புலிகள் இயக்க தலைமைகள் இல்லாத நிலையில் புலிகளால் அவர்களது கொள்கைகளின் பிரகாரம் உருவாக்கப்பட்ட கூட்டமைப்பு கட்சியினர் இருக்கின்றனர். புலிகள் இயக்கத்தின் வழித்தோன்றல் என்றே இவர்கள் தம்மை நமது மக்களிடையே இனங்காட்டி வருகின்றனர். கடந்த கால யுத்த அழிவுகளுக்கும் நமது மக்களது அழிவுகளுக்கும் ஆட்கள் காணாமல் போன பல சந்தர்ப்பங்களும் அக்காலம் முதல் இவர்களும் ஆதரவு தெரிவித்து வந்தவர்கள். இருந்தும் புலிகளது செயல்பாடுகளை ஊக்குவித்தும் தூண்டியும் அதற்கு முழுமையான பங்கினை ஆற்றியவர்கள் என்பதால் இவர்களை அதுரவில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொண்டு அந்த வகையில் மேற்படி சட்டமூல செயற்பாடு கொண்டு வரப்படுமானால் மாற்று கருத்துக்கள் கொண்டோரை துரோகிகள் என கூறி பலவந்தமான பல்வேறு காணாமல் போனல் காணாமல் போதல்களுக்கு உறுதுணையாக இருந்துள்ளவர்களையும் இங்கு நாடாளுமன்றத்தில் உள்ளவர்களையும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று கோரி எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்ததற்கு நன்றி கூறுகின்றேன்.
தேங்க்யூ.
உங்களுக்கு இல்லை
கரு கணவராத்த பணவீத்தான அமர்த்துமா புதுமாரி வினாண்டி தஹாயை
மூலாசனாரோட மந்திரித்துவனி அல்லாஹ் தூஷண விமர்சன அத்தியஸ்த ஜென்ரால் வரையாகி வெட்டு படிக்கிறீம சம்பந்தின் மே கின்ன யோஜனாவை தாம் காலீன யோஜனாவா இவகே மேக்கும் பெண்ணும் கரான்னே அல்லாஸ் தூஷண விமர்சன கிரியாவளி யந்திரனே சக்திமத் கிரீம சந்தா ரஜயதாரண கப்பவீம் இவகேம் அக்ரிய வேலாதிபுணு அல்லாஸ் கொமிஷன் சபாவேத்துல சுவாதீன கொமிஷன் சபா கிரியாத்மக கலே மே ரஜாய் ஏகனுத் பெண்ணின்னி மே யுக்திய சாதாரணைய சா பிரஜாதந்திரவாதி ஆண்டுக்கரணை எதிரேட்ட கிணையாமட்ட ரஜே தக்குன கெப்பவீமாய் மம்மே இல்லாவே அவஸ்தாவாக கரகான்னுவா ஏ கொமிஷன் சபாவகன கதா கரணுவாட் வடா மேராட்டே மே அல்லச தூஷணைய பிட்டுதக்கீம சந்தா சமஸ்தையா கட்டியட்ட அப்பகண்ணா வேயம சக்திமத் விழா திபினவாத நெத்தகின காரணி சம்பந்தின் அவதானே யோம்கரான் மந்திரித்துமணி திதாஸ் பஹாலுவே ஜனவாரி அட்டவேணிந்தா மேராட்டே வெனசாக் சித்த உணா ஏ வெனசே பிரதானம தாரணாவ உணே பிரதானம மூலிக காரணாவ உணே மே அந்த தூஷித பாவேட பத்விலா திபுணா அப்பே ராஜ்ய மகா தன மங்கொல்லேகட்ட லக்விலா திபுணா அப்பே ராஜ்ய எயின் கலவாக நீமாய் ஏக தமாய் நியாயபாத்திரே அங்க எக்க பாவட்ட பாத்துணே நமோத் அதவன விட்ட அவுருது தெகமாராக்வித்தர கதவின விட்ட சமஹாராய கல்பனாக்கரமின் சிட்டினவா ஏ ஜனவாரி அட்ட விப்ளவே பிரதான அங்கய அத அப்பே சமாஜ தேசபாலனே நியாயபத்திரே அங்கயாக் நெவைக்கே மந்திரித்துமனே அப்ப மேலாவை சதாங்க ரெண்ட கெமதி ஏக கௌருபாவல துண்ணாத் ஏ விப்ளவேட்ட மூலாரம்பே தீப்பு அப்பியே கொடி அரகன இஸ்ராட்டே அனுவாய்க்கின காரணம் எமனிசா மகா ஹொரு ரலாக் மீராட்டே இத்துரிலா திமா தேசபாலன தலே நிலதாரி தலே கொய் ஆண்டுவட்ட கொய் பக்ஷேட்ட கொய் கல்லியட சம்பந்த உணா ராஜ்யா கட்டியட்ட அப்பி மே ஹொருண்டெரைவ சட்டான் கலே நெத்தாங் அப்பி சமாஜா கட்டிட்ட அந்த பசுகாமி தத்துவட்டு பத்துலாயனவா அப்பே ஸ்ரீலங்கா ராஜ்ய வெதகம்ம கண்ணத்தி ராஜ்ய அப்பாவட்ட பத்துலா திபு எமனிசா விசேஷம் மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதித்துமாகே சா ரணில் விக்ரமசிங் அக்ராமத்துமாகே ஆண்டுவே அங்க எக்கே வகக்கீம தமாய் எதா ஜனவரமிங் ஜனதாவ அப்பட்ட கரண்ட கீழ தீ கீழ பாரதீப அடேஷ்ட சித்த கரணேக்காய் ஏகதி அப்பிக்கியாண்ட கெமதி யம்யாம் பியவர அரகன திபெனவா யம்யாம் ஃபெமினில் விபாகல்ல திபெனவா யம்மேட்டேரீவ நடுப்பவர்ல திபெனவா நமுத் சமாஜியாக ஹட்டியட்ட மே ஜனவரம இஸ்ராட்டகினபு ஜனதாவ சதுட்டென்னுவே காரணே சம்பந்தெங்கின் ஏ சம்பந்தம் விஷால பிரமாத வீன் திபெனோ சமாரைய ரகசாக் நெவெய் வெடி அத்தார்களதாள திபெனோ நொதக்காகல திபெனோ எமனிசா அதமே வெடுப்படிக்கிறீமே விவாதியாப்பி பிரயோஜனேட்ட காண்ணவா நெவதவதாவா ஏ தூஷண விரோதி தஜய மே சமாஜே அங்கைக்கே தேசபாலன் நியாய பத்திரேக்கரன் அவஸ்தாவை கேட்டிட்டு கண்ணாய்க்கு அவதாரணேக்கரான் அப்பி மே அவஸ்தாவை பிரயோஜனிட்டு கண்ணும் பசுகியதா அப்பி அத மாத்தியோளின் தெக்கா ஜனாதிபதித்துமா கேபினட் மண்டலே மே காரணே அவதாரணே கல்லத்தீனோகின காரணி மனிசா எதா நயபரிங் பதுபரிங் ஜீவனபரிங் ஹெம்பத் விழாஹிட்டப்பு சமாஜேக்கு அப்பி அப்பி மதக்கர கண்டோனி கொஹமதிக திபுணே கீழ நயபரிங் பதுபரிங் ஜீவனபரிங் ஹெம்பத் விழா சமாஜே திபுண ஏ சமாஜே பிட ஜாதிவாதே ஆகம்வாதே பவுல்வாதே කියන දේශපාලන බර සමාජයට දරන්න සිද්ධ වුණා. ඒ බරත් එක්ක සමාජයේ ජනාධිපති කාර්යාලයේ ජනාධිපති ධූරයේ ඉඳලා ගමේ ප්‍රාදේශ සභා මන්ත්‍රීවරයා දක්වා දේශපාලන තන්ත්‍රය දූෂණේ පිළිකා වළඳගත්තා. ජනාධිපති ලේකම්වරයාගේ ඉඳලා ගමේ ග්‍රාම සේවකවරයා දක්වා රාජ්‍ය නිලධාරී තන්ත්‍රයට දූෂණේ අල්ලස බෝ වුණා. සමාජයක් හැටියට අධ්‍යාත්මික කුණු වූ සමාජයක් බවට අපේ සමාජය පත් වුණා. මෙන්න මේකෙන් ගලවා ගැනීමට තමයි ජනවාරි 8 විප්ලවයේ සිද්ධ වුණේ. නමුත් අද අපි දැක්කා බොරුවක් නෙවෙයි, අද මේ චෝදනාව හැමෝටම එල් වෙලා තිබෙනවා. මේ ආණ්ඩුවට මේ චෝදනාව එල් වෙලා තිබෙනවා. නමුත් එදා මෙදා අතර වෙනස තමයි අද මේ රජයට කිසියම් චෝදනාවක් එල්ලා තිබෙනවා නම් මේ පාර්ලිමේන්තුවේ ආණ්ඩු පක්ෂයේ අපි තීන්දුව කළා තිබෙනවා ඉස්සෙල්ලා රජයේ චෝදනාව අපි නිවැරදි කරගන්න ඕනේ කියලා. ඒ නිසා තමයි ඔය බැඳුම් කර චෝදනාවට දැන් කොමිසමක් පත් කරලා තිබෙන්නේ. අපි ඒකත් එක්කම කියනවා ග්‍රීක බැඳුම් කරේ ගැන හොයන්න, හෙජින් ගිවිසුම ගැන හොයන්න, එතන ඉඳලම වැඩේ පටන් ගන්නයි කියලා. අද සමහර අය මේ අල්ලස් දූෂණ කොමිෂන් සභාවට සමහර වෙලාවට ව්‍යාජ ප්‍රශංසා ඉදිරිපත් කරනවා. සමහර ජ්‍යෙෂ්ඨ මන්ත්‍රීවරුන් මෙතන ව්‍යාජ ප්‍රශංසා ඉදිරිපත් කළා. දේශපාලන දඩයමක් කරන්නේ බොහොම හොඳයි, මුකුත් නැහැ, දැන් ඉතාලම තත්ත්වය හොඳයි කියලා. අපි කොමසාරිස්තුමාලට මුකුත් කියන්නේ හොඳ වැදගත් මහත්තුරු. නමුත් අපිට තියෙනවා මේ සමාජයේ මතු කරන එක කාරණාවක් මතු කරලා කියන්න. ඒක තමයි වැඩ ප්‍රමාදයි කියන එක. ඒක අල්ලස් කොමිසමට පමණක් තියෙන එකක් නෙවෙයි. ඒක පොලිසියට, ඒක FCID එකට, පොලිස් මූල්‍ය අපරාධ කොට්ටාසයට, අපරාධ විමර්ශන අංශයට සහ පොදුවේ අධිකරණයට තියෙන කාරණාව. යුක්තිය ඉෂ්ට වුණාට වැඩක් නැහැ, යුක්තිය ප්‍රමාද වෙලා ඉෂ්ට වුණොත්. ඒක යුක්තිය ඉෂ්ට වුණේ නැහැ වගේ තමයි. එබැවින් අපි රාජ්‍යයක් හැටියට අසමත් වෙලා තිබෙනවා මේ කාරණේදී. මේ දේශපාලන මේ පිළිකාවෙන් මේ කුණු අධ්‍යාත්මිකව සමාජයක් අධ්‍යාත්මිකව කුණු කරන මේ රෝගයෙන් සමාජය ගලවා ගැනීමට අපි අපෝසත් වෙලා තියෙනවා කියන කාරණේ මේ යහපාලන ආණ්ඩුවේ අවුරුදු දෙකක් ජනාධිපතිතුමාගේ අවුරුදු දෙකමාරක කාලයේ ගත වෙනකොට අපි සොයන් විවේචනාත්මකව අපි පිළිගත යුතුව තිබෙනවා. ඒක නිසායි මම නම් ලොකු වෙනසක් දකින්නේ රංජන් රාමනායක මහත්තුමාගේ කතාවේ සහ කලින් කතා කරපු පියල් නිසාන්ත මන්ත්‍රීතුමාගේ කතාවේ. එකම කාරණේ අවධාරණය කළා. ඕනම දූෂිතයෙකුට, ඕනෑම මංකොල්ලකාරයෙකුට තරාතිරම නොබලා කොයි කාටද කොයි පැත්තටද අයිති කියන එක නොබලා නොසෙයා දඬුවම් දෙන යාන්ත්‍රණයක් ක්‍රියාත්මක කරන්න කියලා. එහෙම නැතුව අද මේ සමාජයේ මේ විදියට යන්න ගියොත් එහෙම මන්ත්‍රීතුමනි රටේ ඇති වෙනවා කෙමෙන් කෙමෙන් අරාජිකත්වයක්. දූෂණය කරපු අය, ජාතික ධනය මංකොල්ල කාපු අය, අමුඅමුවේ මහදවල් ජනතා දේපළ හොරකම් කරපු අයට පුළුවන් වෙලා තිබෙනවා නම් ඡන්ද දිනාගෙන පාර්ලිමේන්තුවට එන්න, පන්සලට ගිහිල්ලා ඉවරලා අනේ හාමුදුරනේ කියලා කතාකරන්න, මහජන ගෞරවය දිනාගන්න. එතකොට රටේ ඇති වෙන්නේ ආණ්ඩුවක් නැහැ, අරාජිකත්වයයි. ඒ දූෂිතයෝ නම් රටේ ජයකෙහෙලි නංවන්නේ, ඒ ජනතා කොල්ලකරුවෝ නම් රටේ දේවල් තීරණය කරන්නේ, රටේ පූජිත භාවයට පත්වන්නේ. එතකොට ඇති වෙනවා අරාජික තත්ත්වයක්. ඒ අරාජික තත්ත්වයකට රටගමන් ගන්න වෙලාවක අපිට සිද්ධ වෙලා තිබෙනවා, අපි නිවේදනය කරනවා අපි ජනවාරි 8 න්‍යාය පත්‍රය අලුත් කරනවා කියන එක අපි මතක් කරන්න කැමතියි. ඒ වෙනුවෙන් අපට පාර්ලිමේන්තුවේ සටනක් තිබෙනවා, එදා වගේම මහපාරේ ආපහු සටනක් තියෙනවා කියලා අපි මතක් කරන්න කැමතියි. යලිත් රාජාණ්ඩුව ගේන්න හිතාගෙන ඉන්නවා නම් කවුරු හරි, යලිතේ පවුල් පාලනය ගේන්න හිතාගෙන ඉන්නවා නම් කවුරු හරි, නැත්තගේ ප්‍රභු පැලැන්තියටම එකතු වෙලා තවත් අය ඒකම ගහන්න හදනවා නම් අපි ඇයට කියනවා මාතුරුනි වැඩේ වැරදිලා, ඉතිහාසයේ ආපස්සට ගමනක් නැහැ, මේ ගමන ඉස්සරහටයි යන්නේ. මේ රට වැදගත් රටක් කරන්ට එදා මේ රට ආදරය කරන පිරිසක් අදිෂ්ඨානයක් ගත්තේ ආපහු හැරෙන්න නෙවෙයි, යම් කිසි මේ ප්‍රජාතන්ත්‍රවාදී නිදහස නිසා කතාකරන්න ජනමාධ්‍ය නිදහස නිසා අද හැමෝම කල්පනා කරලා බලලා තියෙනවා ඔව් අපටත් කාරණාවක් තියෙනවා අපි කියන ඕනම බොරුවකට අද පැවැත්මක් තිබෙනවා මිනිස්සු එකතු කරගන්න පුළුවන් පාරේ පිකට් කරන්න පුළුවන් කියලා අද දූෂිත බලවේග වල හඬ ජනමාධ්‍යෙන් හා සමාජ මාධ්‍යෙන් ඇහෙනවා නමුත් එදාත් ඔහොම හඬක් තිබුණා එදා බැලුව අත හැම ලයිට් කණුවකම හැම ගලක් ගහ ගානෙම ලොකුවට පේන්න දේවල් තිබුණා නමුත් යටින් ජනරැල්ලක් ආවා ඒ සියල්ලට එරෙහිව අද සමාජය කෙමෙන් අවබෝධ කරගෙන ඉන්නවා මේ ජනවරමට යුක්තිය ඉෂ්ට කළ යුතුයි ඒ යුක්තිය ඉෂ්ට කරන දේශපාලන බලවේගය ශක්තිමත් කළ යුතුයි කියන අවබෝධයකට සමාජය ඇවිමින් තිබෙනවා ඒක පේන්නේ නැහැ ඒක ප්‍රවෘත්ති වලට අහු වෙන්නේ නැහැ ඒක සමාජ මාධ්‍යයට පෙනෙන්නේ නැහැ නමුත් ඒ දේශපාලන සංවිධානය ඒ බලවේගය තමයි මේ රටේ ජයග්‍රහණය කරන්නේ ප්‍රගතිය කරා යන්නේ අපි කියන්නේ යන්නේ නිසා තමයි ඒ අටවෙනිදා විප්ලවය ආපසු හැරෙන එකක් නෙවෙයි. එම නිසා අද කවුරු හරි පෙනී සිටිනවා නම් දූෂණයට විරුද්ධව මංකොල්ලයට විරුද්ධව ජනතා දේපළ ගසා කෑමට විරුද්ධව පෙනී සිටිනවා නම් මෛත්‍රීපාල සිරිසේන ජනාධිපතිතුමා සමග අත්වැල් බැඳ ගන්න ඕනේ කියලා අපි කියනවා. එතුමා තමයි ඒ දජය පළවෙනි වතාවට ලංකාවේ ප්‍රධාන දේශපාලන සටන් පාඨය බවට පත් කළේ එතුමාටත් ඒක අතාරින්නට බෑ මේ පාර්ලිමේන්තුවේ මේ ආණ්ඩුවට ඒක අතාරින්නට බෑ අතාරිනවා කියලා කියන්නේ ආණ්ඩුව සියතින් බෙල්ල කපා ගන්නවා කියන එකයි එම නිසා අපි අද කතා කරන මාතෘකාව මහ බරපතල මාතෘකාවක් එම නිසා අපි ආයතන පද්ධතියේ හැම එකක්ම අපි උපරිම ආකාරයට අපි ශක්තිමත් කරන්න ඕනේ ඒ ශක්තිමත් කරන්නේ වෙන ස්වාධීන දූපත් හදාගෙන ඒවැ රස විඳින්න නෙවෙයි මේ කටයුත්ත ඉෂ්ට සිද්ධ කරන්ටයි මහා දූෂණ ගොඩක් ගැන කතා වුණා මහා මංකොල්ල රාශියක් ගැන කතා වුණා ඒවා එකක්වත් අද ප්‍රධාන මාතෘකා නොකරන්ට සමහර අය විශ්වාස කරනවා සමහර අය උත්සාහ ගන්නවා ඒවා නෙවෙයි ප්‍රධාන දේවල් ගැන හිතන්නේ ඔව් දූෂණේ ඕන තරම් තියෙනවා කොල්ල කෑම ඕන තරම් තියෙනවා මේක මේ රටවල් වල තත්ත්වයක් ඔහොම තමයි තුන්වන ලෝකයේ ස්වභාවය යනාදී වශයෙන් හිතන ගතියක් පෙනෙන්න තිබෙනවා රංජන් රාමනායක මන්ත්‍රීතුමා කතා කරමින් කිව්වේ මේක මේ ජනතාවගේ හැටි ජනතාව වැරදි ඔව් සාමාන්‍යයෙන් ඉන්නේ අපේ ඉන්නේ ඡන්දදායකයෝ මිසක් පුරවැසියෝ නෙවෙයි එම නිසා සමහර වෙලාවල් වලට අපේ පක්ෂය අපේ කණ්ඩායම එහෙම කියලා හිතන පිරිසක් එම ඉන්නවා වෙන්න පුළුවන් නමුත් දේශපාලනයේ තියෙන එතර නෙවෙයි. ඒකමහා එතර තියෙන අදේශපාලනය. දේශපාලනයට මේක සංවිධානය කරනකොට අපි යලිත් කියන්නේ යහපත් රාජ්‍යයක්. ප්‍රජාතන්ත්‍රවාදී රාජ්‍යයක්. කොල්ල කන්නති රාජ්‍යයක්. නියම පුරවැසි ජන රජයක් හැදීමේ සටන පටන් ගත්තා විතරයි. ඒ සටනට අනාගතයක් තියෙනවා. ඒ සටන ජයග්‍රහණය කරනවා. එම නිසා විවිධ උද්ඝෝෂණ මැද්දේ හැංගෙන්න හදන පන්සල් ඇතුලේ හැංගෙන්න හදන ජනමාධ්‍ය ඇතුලේ හැංගෙන්න හදන ව්‍යාජ පිකට් ඇතුලේ හැංගෙන්න හදන ඕනෑම තරාතිරමක දූෂිතයෙකුට මංකොල්ලකාරයෙකුට අපි සූදානම් අනතුරු අඟවන්න අපි සටනට සූදානම් කියලා එහෙම නැතුව මේක කරන්න බෑ අල්ලස් කොමිසමේ වැටුප් වැඩි කලයි කියලා යාන වාහන දුන්නයි කියලා ඒව කෙරෙන්න ඕනි. නමුත් එතනින් ප්‍රශ්නේ විසඳෙන්නේ නැහැ. ඒ වගේම අපි අවධාරණය කරන්න කැමති නඩු ගොඩක් තිබෙනවා. පැමිණිලි ගොඩක් විභාග කරන්න තිබෙනවා. තව එන්න තියෙනවා අලුතෙනුත් එයි. මේක සමහර විට කාට හරි පෙනේ මේ ජනසම්මතවාදී ක්‍රමයට විරුද්ධයි කියලා. නමුත් මේක අපිට කියන්න වෙනවා. මේ අධිකරණ පද්ධතිය ප්‍රමාණවත් මදිනම් වෙලා මදිනම් පහසුකම් මදිනම් අපි කියන්න කැමති පිහිටවන්න විශේෂ අධිකරණයක් මේ සම්බන්ධයෙන් විශේෂ අධිකරණයක් පිහිටවන්න මේ සියලුම පැමිණිලි ඔය කියපු මේ ලැයිස්තු ගොඩක් කිව්වා මේ මෙතන മന്ത്രി වාසුදේව മന്ത്രിතුමා ලැයිස්තුවක් කිව්වා රංජන් മന്ത്രിතුමා ලැයිස්තුවක් කිව්වා තව മന്ത്രി ලැයිස්තුවක් ඔක්කොම ටික අරගෙන ඉවර වෙලා මේක වේගවත් කරන්න කිසිම කෙනෙක් කියන්නේ නැහැ ඒක. කිසිම කෙනෙක් කියන්නේ මේක ප්‍රජාතන්ත්‍රවාදයට විරුද්ධයි මේ ඩියු ප්‍රොසෙස් එකට විධිමත් ක්‍රියාදාමයට විරුද්ධයි කියලා කියන්නේ මොකද සමාජයේ ලොක ඉල්ලීමක් තියෙනවා හොරා එලිදරව් කරන්න
බුදුමයි කාලය අවසන් කරන්න
කොල්ලකාව මිනිස්සු එලිදරව් කරන්න කියලා ප්‍රකාශ කරමින් මේ වෙලාවේ මගේ වචන ස්වල්පය මෙතකින් අවසන් කරනවා බොහොම ස්තුතියි
බොහොම ස්තුතියි Honorable Vialendran, you have 11 minutes. Before that, order, please. Before that, Honorable Edward Gunasekara will take the chair.
Karumantri Tuma.
Gaurava Savaki Talamedangam Uripinar Avargale. Indraya Lanjam Oolal Thodarbana. விசேட விவாதத்திலே பேச கிடைத்த வாய்ப்புக்காக நன்றி உண்மையிலே 2015 ஆண்டு ஜனவரி மாதம் 8ஆம் தேதி இந்த நாட்டிலே ஒரு நல்லாட்சியை ஊழலற்ற நேர்மையான நீதியான ஒரு நல்லாட்சியை உருவாக்குவதிலே இந்த நாட்டிலே இனவாதத்தை மதவாதத்தை விரும்பாத நல்லாட்சியை விரும்புகின்றதான சிங்கள மக்களும் அதுபோன்று தமிழ் முஸ்லீம் மக்களும் இணைந்து இந்த நாட்டிலே ஜனவரி 2015 எட்டாம் தேதி ஒரு நல்லாட்சி ஏற்படுத்தினார்கள் ஆனால் இந்த நாட்டிலே இந்த நல்லாட்சி ஏற்பட்டு இன்று 2 வருடங்கள் கடந்து 3வது வருடத்தை நோக்கி போகின்ற இந்த சூழலிலும் இந்த நாட்டிலே எதை சொல்லிக்கொண்டு எதை கூறிக்கொண்டு வந்தார்களோ ஆனால் அதை அவர்கள் நடைமுறைப்படுத்தினார்களா என்பது இங்கே மிகப்பெரிய ஒரு சந்தேகத்துக்கிடமான கேள்வியாகவே இருக்கின்றது ஊழலற்ற அல்லது ஊழல் புரிந்தவர்களை சட்டத்தை முன் நிறுத்துகின்றதான நடவடிக்கையிலே இந்த அரசு எந்த அளவுக்கு வெற்றி கண்டிருக்கின்றது என்று பார்த்தால் நிச்சயமாக அதிலே அவர்கள் முழுமையான வெற்றியை பெறவில்லை என்றுதான் கூற வேண்டும் கடந்த அரசு ஊழல்வாதிகளை எவ்வாறு பாதுகாத்ததோ அதே போன்று இந்த அரசும் ஊழல் செய்தவர்களை பாதுகாக்கின்ற ஒரு செயற்பாட்டை நாங்கள் பார்க்கின்றோம் உண்மையிலே கடந்த காலத்திலே வடக்கின் வசந்தம் கிழக்கின் உதயம் என்று சொல்லி அபிவிருத்தி திட்டங்களை கடந்த அரசு முன்னெடுத்தது ஆனால் வடக்கின் வசந்தம் என்ற அடிப்படையிலும் கிழக்கின் உதயம் என்ற அடிப்படையிலுமே அங்கே நடந்தது என்ன என்றே நாம் சிந்திக்க வேண்டும் அரசியல்வாதிகளும் அந்த அரசியல்வாதிகளுக்கு எடுபிடிகளாக இருந்து செயற்பட்டதான அரச சில உயர் அதிகாரிகளும் சேர்ந்து மக்களுக்குரிய நிதியிலே பாரிய மோசடியை செய்துதான் இந்த வடக்கின் வசந்தமும் கிழக்கின் உதயம் மூலம் நடந்த விடயம் சாதாரண 3 தசாப்தகால யுத்தத்திலே மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்ட அழிக்கப்பட்ட காணாமல் போக செய்யப்பட்ட எங்களுடைய வடகிழக்கு உறவுகள் வடக்கின் வசந்தத்தின் மூலமோ அல்லது கிழக்கின் உதயத்தின் மூலமோ எந்த ஒரு நன்மையுமே பெறவில்லை என்று நான் கூற விரும்புகிறேன் பெறவில்லை தமிழ் சினிமா படம் ஒன்றிலே ஒரு கதை இருக்கிறது அந்த கதையை நான் சொல்ல விரும்புகிறேன் அங்கே ஒரு நகைச்சுவை நடிகர் போலீஸ் நிலையத்தில் அதாவது ஒரு கிணறு கட்டுவதாக அவர் கடன் எடுப்பார் கிணறு கட்டுவதாக ஒரு நிதி நிறுவனத்திலே கடன் எடுத்து கிணறை கட்ட மாட்டார் ஆகவே அந்த நிதி நிறுவனத்தினர்கள் கடனை கேட்டு வரும் பொழுது அவர் போலீசிலே சென்று முறைப்பாடு செய்வார் கிணறை காணவில்லை என்று சொல்லி அதுபோன்றுதான் கடந்த அரசிலே வடக்கின் வசந்தமும் கிழக்கின் உதயமும் இருந்தது ஏனென்றால் அங்கே பாலங்கள் கட்டப்பட்டதாக வீதிகள் போடப்பட்டதாக பல இடங்களிலே காட்சிப்படுத்தலுக்குரிய அந்த வேலை திட்டத்துக்குரிய விளம்பர பலகை இருக்கின்றது ஆனால் அங்கே பாலங்களும் இல்லை வீதிகளும் இல்லை இந்த அளவு பாரிய அளவிலான பல லட்சம் பல கோடி ரூபாய் நிதிகள் வடக்கின் வசந்தத்தின் மூலமும் கிழக்கின் உதயத்தின் மூலமும் களவாடப்பட்டிருக்கின்றது அவ்வாறான ஊழல் புரிந்தவர்கள் இதுவரை எந்த விதத்திலுமே கை செய்யப்பட்டு அல்லது அவர்கள் தொடர்பான எந்த ஒரு விசாரணையுமே முன்னெடுக்கவில்லை இவ்வாறான விடயங்களை முன்னெடுப்போம் ஊழல்வாதிகளை சட்டத்தை முன் நிறுத்துவோம் என்று கூறிக்கொண்டு வந்த இந்த அரசு கூட அதில் எந்த விதமான நடவடிக்கைகளையும் எடுத்ததாக தெரியவில்லை உண்மையிலே இன்று இந்த நாட்டிலே எந்த அரசு மாறி மாறி வந்தாலும் சாதாரணமாக பாலர் வகுப்பிலிருந்து பல்கலைக்கழகம் வரை, ஏன் ஒருவருடைய பிறப்பு சான்றிதழிலிருந்து இறப்பு சான்றிதழ் எடுக்கும் வரை ஊழல் நிறைந்திருக்கிறது. இந்த நாட்டிலே ஊழலினால் பாதிக்கப்படுபவர்கள் இந்த நாட்டின் பெரும்பான்மையாக இருக்கின்ற சாதாரண மக்கள். அவர்கள்தான் இந்த ஊழலினால் கூடுதலான பாதிப்புக்குள்ளாக்கப்படுகிறார்கள். இன்று வாழ்வின் எழுச்சி, உதாரணமான ஒரு துறையை கூற முடியும், வாழ்வின் எழுச்சி சமுர்த்தி. இந்த சமுர்த்தியிலே இடம்பெறுகின்றதான பாரிய ஊழல் மோசடிகள். மட்டக்களப்பு மாவட்டத்திலே வறுமை வீதம் 10% இருந்தது. இந்த வாழ்வின் எழுச்சி திட்டங்கள் வந்த பொழுது நாங்கள் நினைத்தோம் இந்த மாவட்டத்தினுடைய வறுமை வீதம் குறைக்கப்படும் என்று. ஆனால் இன்று இந்த மாவட்டத்தினுடைய வறுமை வீதம் 19.2% தாண்டி சென்றிருக்கின்றது. கிட்டத்தட்ட 10 மில்லியன் ரூபாய்கள். நான் நிற்கின்ற 2100 மில்லியன் ரூபாய்கள் தனியார் வங்கிகளிலே ஃபிக்ஸ் டிபாசிட் நிலையான வைப்பிலே இடப்பட்டு அதிலிருந்து வட்டிகள் பெறப்படுகின்றது. சாதாரண மக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டியதான நிதிகளை தனியார் வங்கிகளிலே வைப்பு செய்து அதன் மூலம் வட்டியை பெறுகின்ற நிலைமை இன்னும் தொடர்கின்றதை பார்க்கின்றோம். இதனால் சாதாரண அடிமட்ட ஏழை மக்கள் கூடுதலான வட்டிக்கு மைக்ரோ கிரெடிட் நுண்கடன் நிதி நிறுவனங்களிலே குறிப்பாக 25% 30% வட்டிக்கு கடனை எடுத்து அந்த கடனை அடைக்க முடியாமல் அவர்கள் நாளுக்கு நாள் தற்கொலை செய்து கொண்ட நிலைமை இன்று மட்டக்களப்பு மாவட்டத்திலே தொடர்கின்றது. இதற்கான காரணம் இன்று சமுர்த்தி வங்கிகளிலே தேங்கி கிடக்கின்ற மக்களுக்குரிய அந்த நிதி சரியான முறையிலே பகிர்ந்தளிக்கப்படவில்லை. இதுபோன்று பார்த்தோம் என்று சொன்னால் வைத்திய சாலைகளிலே, பாடசாலைகளிலே, எல்லா துறைகளிலுமே ஊழல் மலிந்து கிடக்கிறது. இந்த ஊழலினால் உண்மையிலே பாதிக்கப்படுவது சாதாரண வறுமை கோட்டுக்கு கீழ் வாழ்கின்ற அடிமட்ட ஏழைகள்தான். தனவந்தர்களும் வசதி படைத்தவர்களும் உயர் அதிகாரிகளும் ஏன் அரசியல்வாதிகளும் ஏதோ ஒரு விதத்திலே அவர்கள் தப்பி பிழைத்துக் கொள்ள முடியும். ஆனால் இதில் முழுமையாக பாதிக்கப்படுகின்றவர்கள் சாதாரணமான ஏழை மக்கள். அது மாத்திரமல்ல, இந்த நாட்டிலே அரசியல்வாதிகள் திருடர்கள் என்றால் என்னை பொறுத்தளவிற்கு என்னுடைய பார்வையிலே அரசியல்வாதிகளை விட மிகப்பெரிய மகா திருடர்கள். எந்த அரசாங்கம் வந்தாலும் வருகின்ற அரசாங்கத்துக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொண்டு நாடகம் ஆடுகின்ற ஒரு சில அரச உயரதிகாரிகள் மிகப்பெரிய மகா திருடர்கள். எவ்வாறு அரசியல்வாதிகளுடைய சொத்துக்கள் தொடர்பான விடயங்கள் சேகரிக்கப்படுகிறதோ அதுபோன்று இந்த சில அரச உயரதிகாரிகளுடைய சொத்துக்கள் தொடர்பான விடயங்களும் அது தொடர்பான விடயங்களும் திரட்டப்பட வேண்டும். எந்த அரசாங்கம் வந்தாலும் அந்த அரசாங்கத்துக்கு ஏற்றவாறு சில அரச உயரதிகாரிகள் தங்களை மாற்றிக்கொண்டு கூடுதலான ஊழல் மோசடிகளிலே ஈடுபடுவதை பார்க்கின்றோம். நான் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற மட்டக்களப்பு மாவட்டத்திலே எத்தனையோ மக்கள் காணிகளற்று தாங்கள் வாழ்வதற்கு ஒரு 20 பேச்சு காணிகள் இல்லாமல் அல்லலுறுகின்ற நிலையிலே 2009 இன்று வரை அந்த மாவட்டத்திலே இருக்கின்றதான அரச காணிகளை தனவந்தர்களுக்கும் மிகவும் வசதி படைத்தவர்களுக்கு தென்னிலங்கையில் உள்ள பணக்காரர்களுக்கு பகிர்ந்தளிக்கின்ற நிலைமை, 10 ஏக்கர் 20 ஏக்கர் என்று பகிர்ந்தளித்து அதன் மூலம் லஞ்சம் வாங்குகின்ற நிலைமை, 500,000 ரூபாய் சம்பாதிக்கின்ற நிலைமை தொடர்கின்றது. அந்த மாவட்டத்தினுடைய இயற்கை வளமான மண் வளத்தை சூறையாடி அந்த மண் தொழில் புரிகின்றவர்களோடு கூட்டி சேர்ந்து கொண்டு 500,000 ரூபாய் உழைக்கின்ற உயர் அரச அதிகாரிகள் சிலர் அங்கே இருக்கின்றார்கள். இனிவரும் காலங்களிலே அவர்கள் தங்களுடைய நடவடிக்கைகளை திருத்திக் கொள்ளாவிட்டால் நாங்கள் அவர்களுடைய பெயர்களை தைரியமாக சொல்வதற்கும் தயங்க மாட்டோம். அவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். பொதுவாக ஒருவர் 5 வருடங்கள் பணி புரிந்தால் ஒரு உயர் அரசு அதிகாரி குறிப்பிட்ட இடத்துக்கு மாற்றப்பட வேண்டும், அல்லது ஒரு ஆறு வருடத்துக்கு பின் மாற்றப்பட வேண்டும். ஆனால் அவர்கள் சில அரசு அதிகாரிகள் 10 வருஷமாக 12 வருஷமாக சில அரசு உயராதிகள் இருந்து கொண்டு அங்கே பலவிதமான ஊழல்களை ஈடுபட்டார். ப்ளீஸ் கிவ் 1 மினிட். இன்று மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையிலே கிழக்கு மாநிலத்தில் இருக்கின்ற ஒரே ஒரு போதனா வைத்தியசாலை, அந்த போதனா வைத்தியசாலையிலே ஊழல் இடம்பெறுவதாக பல்வேறு செய்திகள் வருகின்றது. ஆகவே இந்த நல்லாட்சியிலே அது தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். 2000க்கும் மேற்பட்ட ஆளணிகளையும் பல்வேறு பிரிவுகளையும் விடுதிகளையும் கொண்ட ஒரு மிகப்பெரிய போதனா வைத்தியசாலை 2006 நவம்பர் மாதம் இது போதனா வைத்தியசாலையாக உயர்த்தப்பட்டது. அங்கே 2016 இரண்டு கணக்காளர்கள் நியமிக்கப்பட்டார்கள். அதிலே ஒருவர் அதாவது ஃபர்ஸ்ட் கிளாஸ் அக்கவுண்டனாக நியமிக்கப்பட்டார். இன்று அவரை நியமிக்கப்பட்டு ஒருவரிடம் பூர்த்தியாகின்ற நிலையிலே அவரை இடமாற்றுவதற்கான நடவடிக்கைகள் நாங்கள் அறிகின்றோம். வெளியிலும் அதிலும் சில அமைச்சு மட்டத்திலும் மேற்கொள்ளப்படுவதாக நாங்கள் அதற்கு எந்த விதத்திலும் அனுமதிக்க முடியாது. அது ஒரு மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை. ஆகவே அந்த போதனா வைத்தியசாலைக்கு தரம் ஒன்று கணக்காளர் நியமிக்கப்பட வேண்டும். அதற்குரிய நடவடிக்கையை சுகாதார அமைச்சு மேற்கொள்ள வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் அங்கிருக்கின்றதான இரண்டு கணக்காளர்களையும் கை வைக்காமல் தரம் ஒன்று அங்கிருக்கின்ற தரம் ஒன்று கணக்காளருக்குரிய ஹார்டர் கிரியேஷன் உருவாக்கப்பட்டு அவர் அங்கே இருக்க வேண்டும். அவர் அந்த தரம் ஒன்று கணக்காளர்களே நிச்சயமாக இடமாற்றத்துக்குரிய நடவடிக்கைகள் மேற்கொண்டால் இந்த அரசு ஊழலுக்கு துணை வார்த்தை பார்க்கின்றோம். அதுக்கு நாங்கள் எந்த மட்டத்திலும் அனுமதிக்க மாட்டோம். அதற்காக நாங்கள் எந்த மட்டத்திலும் இறங்கி போராட தயாராக இருக்கின்றோம் என்பதையும் இந்த உயரிய சபையிலே நான் பதிவு செய்து கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி.
தேங்க்யூ மீனாடு காரு. ஹே சாவிதாரன் மந்திரிமா
ஸ்துதி கரு சபாபத்துமணி. அத்தின அல்லாஸ் தூஷன் விமர்சன கமிஷன் சபாவை அத்தியக்ஷ ஜென்ரால் துமாகி வெட்டுப்பா தீமனா வடிக்கிறீம் பிலிபந்தவ கதாக்கரன் விழாவே விசேஷம் மம கமதி மே விவாதிய துல மதுவெச்ச அதஹாசெக்க அப்படி தக்கா மீரட்டே 2015 ஜனவரி 8 ஏ லபாகத்த ஜனதா ஜாயகிரகணைய ஹேல்லுவட லக்கரமின் ஏ லபாகத்த ஜனதா ஜாயகிரகணைய ஜாயகிரகி மாவத்தட்ட அனைக்க பலாகினின் பருவ விவிதவு புரசாரந்துடன யம் கண்டாயமக் மே விவாதியத்தோட சம்பந்தம் உண. ஏ அத்தரம மே விவாதியத்துல மே தனதுர அல்லாஸ் தூஷன் விமர்சன அத்தியக்ஷக ஜெனரால் வரையா மேரட்டே அநாகத்தை வெனுவேங் நிர்மாணிய வென யகபத் தேசபாலன வாத்தாவரணையாக ரடக் வெனுவேன் சுபதாய விதியட்ட மே தனதுர துலிங் அபேக்ஷாக்கரண ஆக்காரே அதஹசுத் கிரியாத்மக உணா மாமேலாது விசேஷம் கியான கமதி மம பலாத்பாலன ஆயத்தனேக ஹிட்டப்பு சபாபதி வரேக் விதியட்ட அப்பே ரட்டே தேசபாலனச்சே வசேன் கமன் ஆரம்பிக்கிறானே பலாத்பாலன ஆயத்தினைக்கு அதாவது பார்லிமேந்து அவில கதாக்கரணமா பார்லிமேந்துவே அமதி வருங்க தூஷணகன் பார்லிமேந்துவே மந்திரி வருங்க தூஷணகன் இவகேம இயல ராஜ்ய நிலதாரிங்க தூஷணகன் ஹெபை ம விஸ்வாசக்கரணமா கரு சபாபத்துமணி பலாத்பாலன ஆயத்தினேக்கு நியோஜித்தே பெண்ணே ஜனதாவத்தக லங்கிம்ம இன்ன தேசபாலனச்ச ஜனதாவகே அவசியதா வினுவன் இஸ்ஸெல்லம் இக்மனிம்ம எதிரிபத்துன தேசபாலனச்ச தமை பலாத்பாலன ஆயத்தனேக இன்னி மினவே பலாத்பாலன ஆயத்தனவில் இன்ன தேசபாலனச்சான்ட்டு நீத்தியானுகூல அல்லஸ்தீலிவரல உம்பல மே முதல சாக்குவிதாகன தேசபால வியாபாரே சார்த்தக கரகணில்ல கியல பகுகிய காலே பூர்வாதாசி அதுன பகுகி ஆண்டுவேங் ஏ துளின் தமே மங்கிதான் மே மேரட்டே மே அல்லாசா தூஷணே உடடேனக்காம் ஆதேச சபாவ பலாத் சபாவ அது பார்லிமேந்துவே கதாக்கரன்ன தத்திர அவிலத்தீ அப்படி மதகாய் பசில் ராஜபக்ச மகாத்தியா பகுகிய காலே வியாபுதி அக்னாவ கமக்கட எக வெடக் மே கமக்கட எக வெடக்கீர் வியாபுதி அக்னால சல்லிட்டு பிராதேச சபாவல்ட்டு அப்படி சபாபதி ஒரு விதியட தன்னவா எதா ஏ வியாபுதிக்கு துன்னே கமே மினிஸ்துண்ட வெடக்கரான கமே யோஜனாட்டி கிரியாத்மக்கரான சபாபதி வருண்ட்டு ඒ නිදහස දීලා මේ ව්‍යාපෘති ක්‍රියාත්මක කරන්න අපි සතුටු වෙනවා. මොකද මේ ප්‍රදේශයේ යම් වගකීමක් දරන මන්ත්‍රීවරුත් එක්ක වැඩේ කරන් යන තිබුණා. නෑ එහෙම නෙමෙයි. මේක නම් කරලා මෙව්වා සභාපතිවරුන්ට මේ ව්‍යාපෘති ටික මේ මන්ත්‍රීතුමාට මේක මේ මන්ත්‍රීතුමාට මේ මන්ත්‍රීතුමාට මේක. ඒ තුලින් නිර්මාණය වුණා මන්ත්‍රීතුමා ගමේ වැඩේ කරනවට එහා ගමේ වැඩේ සාර්ථකව කරනට එහා මේකේ බොරුලු ටිකක් දාලා අපි චෝදනා එල්ල වෙච්ච මන්ත්‍රීවරුන් පිළිබඳව අල්ලස් දූෂණයකට වාර්තා ඉදිරිපත් කරලා තියෙනවා. හිටපු සභාපතිවරු පිළිබඳ වාර්තා මේ අතර වැඩ කරන මේ අතර කාර්යශූර දක්ෂ රටට ආදරය කරන මන්ත්‍රීවරු සභාපතිවරු හිටියා. මම මේ කියන්නේ බහුතරයක් ගැන. ඔය තංගල්ලේ අකුරැස්සේම සිද්ධි නිර්මාණය වෙච්ච සභාපතිවරු ගැන ඔයල බැලුවන් අපිට දැනගන්න පුළුවන්. බොරුලු දානම රුපියල් ලක්ෂ දෙකයි දහයෙන් ලක්ෂ අටක් සාක්කු දා ගන්නවා. අනේ ඉතින් රජයේ නිලධාරිත් මේකට අස්සම් කරන්න වෙනවා. එදා තිබුණු දේශපාලන වාතාවරණයේ අදට වැඩිය මහා වෙනස්කමක් තිබුණා. රජයේ නිලධාරීන්ට කතා කරන්න පුළුවන් නිදහසක් තිබුණේ නැහැ. අද ඒ නිසා අපි විශ්වාස කරනවා මේ නිර්මාණය වෙලා තියෙන්නේ හොරකම් වංචාව දූෂණය පිටු දැකලා දේශපාලනඥයන් නියම වටිනාකමක් දෙන යුගයක්. මම එක උදාහරණයක් දෙන්න කැමතියි කරු සභාපතිතුමනි. පෞගිය අවුරුද්දේ විගණන වාර්තාව සබරගමු පළාත් සභාවේ මමත් නියෝජනය කරපු මන්ත්‍රීවරයෙක් මේක මේ වෙනකොට මං හිතන්නේ විගණනාධිපතිවරයා නිකුත් කළා දින කිහිපයක් වෙනවා. සබරගමු පළාත් සභාවේ මාර්ගස්ථ මගී ප්‍රවාහන අධිකාරිය ඒකේ තියෙන සබරගමු මගී ප්‍රවාහන මාර්ගස්ථ අධිකාරියේ හිටපු සභාපතිවරයා තමන්ට අයිති බස් රථ පහක් ප්‍රවාහන බලපත්‍ර මාසික ලොක් සටහන් මොකුත් නැතුව 2016 වසරේ සිට 2015 වසර දක්වා පළාත් සභාවේ ප්‍රධාන අමාත්‍යවරයාගේ අවසරයේ මත රුපියල් ලක්ෂ දසලක්ෂ 1600ක මුදලක් අහිමි කරමින් තමන්ගේ බස් රථ ටික දුවාගෙන යනවා. ඒ වගේම එතුමාම ඔය කියන සභාපතිවරයාම බස් රථ 19ක් කිසිම බලපත්‍රයක් නැතුව දුවගෙන යන මේ අපි කියන කතාවක්වත් දේශපාලනික වශයෙන් කාගේවත් චරිත ඝාතනය කරනව නෙමෙයි විගණකාධිපති වාර්තාවේ ඇවිල්ලා තියෙන කරුණු ගිය අවුරුද්දේ. ඉතින් ඒ නිසා අපි කියනවා දැන් මේ යහපාලන ආණ්ඩුවක් ක්‍රියාත්මක වෙන්නේ. මේ යහපාලන ආණ්ඩුව තුල දැන් පළාත් සභාවත් ආණ්ඩුවේ ඉන්නේ ප්‍රධාන අමාත්‍යවරයා. එහෙමනම් මේවා වෙනුවෙන් විගණකාධිපති වාර්තාවේ ඇවිල්ලා තියෙනවා මේ පිරිසුදු පැහැදිලිව ඔප්පු වෙලා තියෙනවා මේ පළාත් සභාවේ ප්‍රධාන අමාත්‍යවරයා අමාත්‍යවරයා විදියට කටයුතු කරන මාර්ගස්ථ මගී ප්‍රවාහන අධිකාරී මහා විශාල වංචාවක්. මේකේ තියෙන පිටු 300 ගානක මහා විශාල විගණන වාර්තාවක්. මේ වාර්තාවේ පළාත් සභාවේ හැම අංශම ගත්තට පස්සේ සබරගමු පළාත් සභාව හොරගුලක් කියන එක අද එළියට ඇවිල්ලා තියෙනවා. එදා මෙහෙම එළියට එන්නේ නැහැ. එදා මේවා විගණකාධිපති වාර්තාවත් එහෙමම හමස් පෙට්ටියට යනවා. කවුද කරේ මොකක් දුනේ කියලා හොයලා බලන්නේ නැහැ. සා අද මම විශේෂයෙන්ම කියනවා අපේ අනුර කුමාර දිසානායක සහෝදරයා තමන්ගේ අදහස් දැක්වීමේදී කතා කරා මේ රටේ මේ දූෂණ මර්ධන කමිටු ලේකම් කාර්යාලයේ කාර්යභාරය ඉදිරියට කරගෙන යෑමේ අඩුපාඩුවක් පිළිබඳව මම එතුමන්ට අපේ වාසුදේව නානාකාර මැතිතුමාට මතක් කරලා දෙන්න කැමැතියි. 2015 දෙවැනි මාසේ 11 වෙනිදා අපි ආණ්ඩුව ආරම් මාසයක් යන තැන කැබිනට් මණ්ඩලයේ විසින් යෝජනාවක් ගෙනහලා තමයි මේ දූෂණ මර්ධන කමිටු ලේකම් කාර්යාලය ආරම්භ කරන්නේ. මේක නිකන් ආරම්භ කරලා ඉවිල්ල නමට හදපු ආයතනයක් නෙමෙයි. මේ ආයතනය හදලා මේකේ කාර්ය මණ්ඩලය විදියට උපදේශකවරු පහක් අධ්‍යක්ෂකවරයෙක් නියෝජ්‍ය සහ සහකාර අධ්‍යක්ෂවරු 6 දෙනෙක් ඇතුළුව 42ක් සමාජිකව එක්ක ටික සාර්ථකව කරගෙන ගියා. අද මේ වෙනකොට මේ හරහා මේ රටේ පහුගිය කාල සීමාව තුළ දූෂණ වංචාවලට අහුවෙච්ච දේශපාලනඥයෝ රාජ්‍ය නිලධාරී ඇතුළු විශාල පිරිසක් ගොනු වෙන්න අවශ්‍ය නඩු මේ තුළ නිර්දේශ දීලා තියෙනවා. ඒ නිසා කලබල වෙන්න එපා. මේ ආයතන එදා වගේ Tamanට අවශ්‍ය විදියට ක්‍රියාත්මක කරන්නේ නැහැ. Taman අවශ්‍ය තීන්දුව ගන්න පුළුවන් විදියට මේ ආයතන මෙහෙවන්නේ නැහැ. මේ ආයතන අද මෙහෙවන්නේ ස්වාධීනව මේ ආයතනය ඒ අදාළ තීන්දුව දෙන්න පොඩ්ඩක් පරක්කුණාම දැන් කියනවා මේවට සම්බන්ධ වෙච්ච මහා හොර කණ්ඩායමක් ඉස්සරහට ආයි ලොකෝ අපි ඇල්ලුවද? පුළුවන් නම් අල්ලපල්ලා. උඹලා ජනවාරි 8 වෙනිදා කිව්වේ අපි අල්ලන්න එනවා කියලා නේද? කෝ දැන් ඇල්ලුවද කියලා? මේ රටේ මිනිස්සුන්ට මේ විගඩම පේනවා. මෙරට මිනිසු දන්න මේ කෑගහන්න හොරු. දැන් ටොප් 10 කියලා ඉදිරිපත් කර මේ වාර්තාවක් නැත්නම් මේ බොරු ලියවිල්ල කීනියා ලියවිල්ල අරගෙන ගිහලා අල්ලස් දූෂණ කොමිසමට යන්නේ මේ නම් ගියපු මේ රටේ හුරුය කියලා මේ රටේ මිනිස්සු දා 2008 2015 ජනවාරි 8 වෙනිදා තීන්දුව දෙන්න මුල් වෙච්ච කණ්ඩායම්. සා අපි කියනවා ආණ්ඩුවේ කවුරු හරි හොරකම් කරලා තියෙනවා වංචා කරලා තියෙනවා නම් ඒ වෙනුවෙන් ක්‍රියාත්මක වෙන්න ඕන ඉක්මනින්ම. අපිට අර කරූ පරණවිතා නැමැතුමා කිව්වාගේ අපි වැඳුම් කරේ සිද්ධිය වෙනුවෙන් අවශ්‍ය ක්‍රියාමාර්ග ඕනෑමට වැඩි ඉක්මනින් අරගෙන තියෙනවා. නිසා එදා වගේ අපේ නායකතුමා ෆයිල් එක ළඟ තියාගෙන උඹ මේ කරලා තියෙන හොරකම් ටිකට උඹට දෙන්න ඕන දඬුවම මගේ ගාව තියෙන්නේ. උඹ කරුණා කරලා සද්ද වහලා ඉඳපන්. උඹ එහෙම සද්ද වහලා ඉන්න නැතුව උඹට වෙන මේකයි වෙන්නේ කියලා එතන අගමැතිතුමා හරි ජනාධිපතිතුමා හරි නඩු තීන්දුව කරන්නේ නැහැ. එහෙම තිබුණු පරිසරයක් එහෙම තිබිච්ච සංස්කෘතියක් තමයි අද වෙනස් වෙලා මේ රටේ මේ යහපාලනේ බඩ පරිවර්තනය වෙලා තියෙන්නේ. සම මේ රටේ මිනිස්සුන්ට ආයේ ඇරලා බලපු මල්ල ඔබල බලන්න අවශ්‍ය වෙන්නේ නැහැ. මේ රටේ මිනිස්සු ඒ අවශ්‍ය දේශපාලන තීන්දු අරගෙන රට බාර දීලා තියෙනවා මේක නිවැරදි ගමනක් කරන් යන්න කියලා. මේකෙදී මාධ්‍ය ඉස්සරහට ගිහිල්ලා තමන් සුදු චරිත බවට පෙන්වුවට ගැබ් වෙලා තියෙන කළු චරිත ඉදිරි අනාගතය තුල එළියට එනවා. එතකොට ඔය කෑ ගහපු తాවකාලික වින්දනේ අවසන් වෙනවා කියන එක විශේෂයෙන් මතක් කරනවා. අවසාන වශයෙන් කියන කරු සභාපතිතුමනි අද මේ අල්ලස් දූෂණ විමර්ශන අධ්‍යක්ෂක ජෙනරාල් තුමාට අපි ශක්තියක් හයියක් දීලා බලාපොරොත්තු වෙන්නේ මේ රටේ දේශපාලනච්චෝ විතරක් නෙමෙයි දූෂිත රාජ්‍ය නිලධාරි දූෂිත දේශපාලනච්චෝ සියලු දෙනා නීතිය රැහැන්ට අරගෙන යන්න පුළුවන් තැනට ගිහිල්ලා හැමදාම මේ රටේ බිහි වෙන දේශපාලන කණ්ඩායම් තුල සල්ලි තියෙන මංකොල්ල කන හොරකම් කරන දේශපාලනච්චෝ මේ පාර්ලිමේන්තු උත්තරීතර ආයතන එන තියෙන ඉඩහුරන්න රජයේ නිලධාරී අහිංසක මිනිස්සුන්ගේ මුදල් සාක්කුවට දාගෙන ඉඩහුරලා මේ රට ඉස්සරහට ගෙනියන්න පුළුවන් වැඩසටහනට ඔබතුමාගේ දෙන්න පුළුවන් ශක්තිය හයිය දෙන්න අනේක තමයි රටේ ජනතාව බලාපොරොත්තු වෙන්නේ. ඒක තමයි බහුතරයක් මේ උත්තර රාත්‍රියේ ආයතන නියෝජනය කරන ගරු පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරු බලාපොරොත්තු වෙන්නේ කියන එක ප්‍රකාශ කරමින් මගේ වචන කීප අවසන් කරනවා.
Bom, esse